الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. وقال الله تبارك وتعالى: فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك، فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر، فإذا عزمت فتوكل على الله، إن الله يحب المتوكلين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: بعثت لأتمم مكارم الأخلاق، أو كما قال صلى الله عليه وسلم: எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கு உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் எல்லா மொமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான விளக்கல்கள் பாவங்களிலிருந்து விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு ஒத்தியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சொந்தமான விருப்பத்தின் பேரில், யாருடைய ஆலோசனையும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல், அவனுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் எங்களை இந்த உலகத்தில் மனிதர்களாக படைத்து, எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை முறையை அறிமுகப்படுத்தி தந்து, அவன் விரும்புகின்ற வாழ்க்கையை யார் உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் சுவர்க்கத்தையும் ஆயத்தப்படுத்தி, அவன் விருப்பமில்லாத முறையில் உலகத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்களை தண்டிப்பதற்கென்று அவன் நரகத்தையும் படைத்து ஒரு பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு விருப்பமான வாழ்க்கை முறை எது என்பதை அவனை காணாத, அவனுடன் நேரடியாக பேசாத, அவனுடைய விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொள்ள சக்தி இல்லாத எங்களினால் புரிந்து கொள்ள முடியாது. அவனுடைய விருப்பங்களையும் வெறுப்புகளையும் அடியார்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு காலமும் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பினான். அவ்வாறு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களில் நபிமார்களில் ஆக கடைசியாக, நபிமார்களுக்கு முத்திரையாக, நபிமார்களுடைய வருகைக்கு முற்றுகை முற்றுப்புள்ளியாக இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் தான் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து அல்லாஹ்வுடைய விருப்பங்களை அழகாக மக்களுக்கு முன்னால் சொல்லாலும் வெளிப்படுத்தினார்கள், தன்னுடைய செயலையும் மக்களுக்கு முன்னால் எடுத்து காட்டினார்கள். இப்படித்தான் உலகத்தில் அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு மனிதர் வாழ வேண்டும், அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு மனிதர் பேச வேண்டும்
அல்லாஹ் விரும்புகின்ற மனிதர் ஒடுக்க வேண்டும், அல்லாஹ் விரும்புகின்ற மனிதர் சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ் விரும்புகின்ற மனிதர் உண்ண வேண்டும், அல்லாஹ் விரும்புகின்ற மனிதருடைய குடும்ப வாழ்க்கை இவ்வாறு அமைய வேண்டும் என்று அனைத்தையும் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக இந்த உலகத்துக்கு முன்னால் வைத்து அவர்களுடைய பொறுப்பை பூர்த்தி செய்துவிட்டு உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். ஒரு மனிதனுடைய உருவாக்கத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கிறது. எத்தனையோ மனிதர்கள் உலகத்திலே வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு போகின்றார்கள். அவர்களுக்கென்று ஒரு சரித்திரம் இல்லை. அவர்கள் உலகத்தில் இருந்தது கூட அதிகமான மனிதர்கள் இப்படியானவர்கள் உலகத்தில் இருந்தார்களா என்ற முகவரி கூட இல்லாமல் உலகத்தை விட்டு போய்விடுகின்றார்கள். ஒரு சிலர் மாத்திரம்தான் அவர்கள் நல்ல பெயரையும் நல்ல சரித்திரத்தையும் நல்ல வரலாற்றையும் உலகத்திலே வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். இன்னும் சிலர் மோசமான முன்மாதிரியை உலகத்துக்கு வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். அப்படியான ஒரு நல்ல சரித்திரத்தை ஒரு மனிதன் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த மனிதனுக்கு இரண்டு அடிப்படையான விஷயங்கள் தேவை. முதலாவது கல்வி அறிவு, இரண்டாவது நற்குணம். நற்குணம் என்பது கல்வி அறிவை விடவும் மிகவும் தேவையானது. கல்வி அறிவு உள்ளவர், ஞானம் உள்ளவருக்கு கூட அஹ்லாக் இல்லை என்று சொன்னால் அவருடைய அறிவு வீணாகி போய்விடும், அவருடைய சேவைகள் அப்படியே மழுங்கடிக்கப்பட்டுவிடும், அவர் செய்த சேவைகள் அனைத்தும் செய்யாததை போன்று ஆகிவிடும். ஆகவேதான் சரியா என்ன சொல்லுகிறது என்றால் கல்வி 40% கொடுக்கப்படுகிறது என்றால் ஒழுக்கம் 60% கொடுக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்பார்வைக்கு பார்க்கும் போது கல்வி கற்றுக் கொடுக்கவும் ஆள் இல்லை, ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டியவர்களும் அவர்களுக்கு இல்லை, இரண்டு பேர்களும் அவர்கள் உருவாகின்ற காலத்தில் உலகத்தை விட்டு போயிருந்தார். ஏன்? கல்விக்கும் பொறுப்பு தாயும் தகப்பனும், ஒழுக்கத்துக்கு அதைவிட மிகப்பெரிய பொறுப்பு தாயும் தந்தையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போதே தந்தை உலகத்தை விட்டு போயிருந்தார்கள். அவர்கள் தந்தையை பார்க்கவில்லை. பிறந்து கொஞ்சம் வளர்ந்து 3-4 வருடங்கள் வரும்போது தாயையும் அல்லாஹ் உலகத்திலிருந்து எடுத்து விட்டார். உலகத்தில் உள்ளவர்கள் சிந்திப்பார்கள், பின்னால் இருந்து கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு இந்த பிள்ளையை உருவாக்குவதற்கு தகப்பனும் இல்லை, இரவு பகலாக கஷ்டங்களை பொறுத்து கொண்டு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் தாயும் இந்த பிள்ளைக்கு இல்லை, இவர் எப்படி உருவாகுவார் என்று உலகம் யோசித்திருக்கும். ஆனால் 70 தாய்மார்களை விட இரக்கமுள்ள அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2 படிகளையும் பொறுப்பேற்றான். கல்வி கற்றுக் கொடுக்க ஹதரத் ரசூலுல்லாவை எந்த ஒரு மனிதனுக்கு முன்னாலும் கால் மடித்து உட்கார வைக்க விடல. ரசூலுல்லாவுக்கு எந்த ஒரு ஆசிரியரும் மனிதர்களே கிடையாது, ரசூலுல்லாவுக்கு எந்த ஒரு உஸ்தாதும் மனிதர்களே கிடையாது. அல்லாஹ் ஹதரத் ஜிப்ரஹீலின் ஊடாக நேரடியாக கல்வியை கற்றுக் கொடுத்தான். குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் எதை அறியாமல் இருந்தீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு அதனை கற்று தந்தான். அல்லாஹுதான் ரசூலுல்லாவுக்கு உஸ்தாத், அல்லாஹுதான் ரசூலுல்லாவுக்கு ஆசான். அல்லாஹுடைய அறிவு, அல்லாஹுடைய கல்வி, அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தில் இருந்து நேரடியாக ஒரு கொடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நபிதான் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போன்று தாய் இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, தகப்பன் இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, அல்லது குடும்பத்தில் முன்மாதிரியானவர்கள் இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் பொறுப்பெடுக்கின்றான். ஒழுக்கத்தை கற்பிப்பதும் என்னுடைய பொறுப்பு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமிதி ஷரீஃபில் இருக்கிறது, அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஜீவி, என்னுடைய ரப்பு எனக்கு ஒழுக்கம் கற்பித்தான், அழகாக கற்பித்தான். ஒழுக்கம் தான் அஹ்லாக், ஒழுக்கத்தினுடைய ஒரு பகுதிதான் நற்குணம். நற்குணம் என்பதை சாதாரணமாக மனிதர்கள் நினைத்தவர்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியாது. நற்குணத்தின் அடையாளம் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வெளிப்படுத்திய நற்குணத்தை எந்த ஒரு ரசூலுக்கும் வெளிப்படுத்த முடியல, எந்த ஒரு நபிக்கும் வெளிப்படுத்த முடியல, எந்த ஒரு வலியுல்லாவுக்கும் வெளிப்படுத்த முடியல, எந்த ஒரு சஹாபிக்கும் வெளிப்படுத்த முடியல. அல்லாஹ் அவர்களுக்கு நற்குணத்தை கற்றுக் கொடுத்து அந்த நற்குணங்களை உலகத்தினுடைய மைதானங்களில் வெளிப்படுத்த வைத்து அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான், அல்லாஹ்வே சஹாதா கொடுக்கின்றான், அல்லாஹ்வே நற்சான்றிதழ் கொடுக்கின்றான். தப்சீருடைய பல உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, இது போன்ற ஒரு வார்த்தை உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எந்த ஒரு ரசூலுக்கும் சொல்லப்படலையா. நபியே, உங்களிடத்தில் மகத்தான நற்குணம் இருக்குது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து சையிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் பல நூறு ரசூல்மார்கள், பல லட்சம் நபிமார்கள் உலகத்துக்கு வந்தார்கள். யாரை பார்த்தும் மகத்தான நற்குண சீலர் என்று யாருக்கும் சொல்லல. ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நற்குணம் என்பது எப்படி உண்டாகும்? அதற்கு முதலாவது வெளிச்சமான உள்ளம் தேவை, ஈமானுடைய பிரகாசம் உள்ளத்துக்கு தேவை. அந்த பிரகாசம் வரும்போது நல்ல வார்த்தைகள் நாவிலிருந்து வெளியாகும், பொருத்தமான இடத்துக்கு பொருத்தமான வார்த்தைகள் வெளியாகும், நல்ல செயல்கள் உடல் உறுப்புகளிலிருந்து வெளியாகும், நல்ல சொற்கள் நல்ல இடங்களுக்கு பொருத்தமான இடங்களுக்கு வெளியாகுவது, நல்ல செயல்கள் உடல் உறுப்புகளில் இருந்து வெளியாகுவது வெளிச்சமான உள்ளம் உள்ளவர்களுக்கு தான் வரும். இதற்கு தான் நற்குணம் என்று சொல்லப்படுகிறது. பல அறிஞர்கள் உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஹுஸ்னுல் குலுக், நற்குணம் என்ன, நற்குணம் உள்ளவரின் அடையாளம் என்ன? அவர் பூமிக்கு நோகாமல் நடப்பதல்ல, யாருடனும் கதைக்கிறாரே இல்ல, பேசுறாரே இல்ல, இவர் நற்குண சீலர் என்பதற்கு ஆதாரம் கிடையாது. உலமாக்கள் எழுதுகிறார்கள், மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் வாழுபவர், மற்றவருக்கு சுமை இல்லாமல் வாழ்பவர், மற்றவர்கள் கொடுக்குகின்ற கஷ்டத்தை தாங்கிக் கொள்பவர், இவர்தான் நற்குண சீலர். எத்தனை பேரிடத்தில் இந்த தன்மை இருக்குது, யாருக்கும் சுமையாக வாழல்ல, தகப்பனுக்கும் பாரமாக வாழல்ல, தாய்க்கும் பாரமாக வாழல்ல, சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கஷ்டம் கொடுக்கிற ஆளாக வரல, மனைவிக்கும் சிரமம் கொடுக்கிற ஆளாக வரல, கணவனுக்கும் சிரமம் கொடுக்கிற ஒரு மனைவியாக வரல, யாருக்கும் பாரம் இல்லை. அவருடைய வேலையை எவருக்கும் சுமையில்லாம அவரே செய்து கொள்றார். ஆனால் அவரோட இருக்கிறவங்க அவரை கஷ்டம் தந்தா அதை பொறுத்து கொள்றாரு, அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போகல, அதுக்கு எதிராக ஆக்சன் எடுக்க போகல, அதுக்கு எதிராக போலீஸுக்கு போகல, அதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போகல, அதை சகிச்சு கொள்றாரு. இதுதான் நற்குணம் உள்ளவருக்கு அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தில் நாங்க யாரும் நினைக்காத இஸ்தானத்துக்கு உயர்ந்திருந்தாங்க. எந்த அளவுக்கு உயர்ந்த இஸ்தானம்னா மனிதனால நினைத்து கூட பார்க்க முடியாது. மற்றவர்களுடன் கலந்து இருக்கும் போது யாருடைய உள்ளமும் தன்னுடைய பேச்சினால் நொந்துவிடக் கூடாது, யாரும் தன்னுடன் இருப்பவர்கள் தன்னை விட்டு விலகி போய்விடக் கூடாது. மற்றவர்கள் பாரமானதை செய்யட்டும், நான் இலகுவானதை செய்து தப்பிக்கொள்வோம் என்றுதான் சுயநலவாத உலகம் இப்போது சிந்திக்கிறது. அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து தான் லேசை எடுப்பது ஒரு கெட்டிக்காரத்தனமாக பார்க்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பாடு இதிலிருந்து நேரே வித்தியாசமாகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் சீராவிலே பதிவு செய்கிறார்கள், அல்லாமா இப்னு ஹஜருல் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த சரித்திரத்தை எழுதியிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். ஆடு அறுக்க வேண்டும், ஆட்டை அறுத்து அதனுடைய கறியை சமைக்க வேண்டும், சமையலுடைய ஒரு தேவை இருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆட்டை அறுக்கணும், உரிக்கணும், அதை வெட்ட வேண்டும், கறியை சமைக்கணும், பெரிய பொறுப்புகள் இருக்குது. ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அறுக்கிறது என்னுடைய பொறுப்பு. இன்னொரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உரிச்சு கொடுக்கிறேன். இன்னொருத்தர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அதை சமைக்கிறேன். எல்லாரும் பொறுப்புகளை பங்கெடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் ஒரு பொறுப்பை சுமக்கிறேன், என்ன தெரியுமா? விறகு சேர்க்கிறது என்னுடைய பொறுப்பு, விறகு சேர்க்கிறது என்னுடைய பொறுப்பு. இந்த நாடு போல இல்ல, அரபு நாட்டினுடைய பாலைவனத்திலே அறுப்பது ஒரு சிரமமான விடயம் அல்ல, ஆட்டை உரிப்பது ஒரு சிரமமான விடயம் அல்ல, அந்த பாலைவனத்திலே விறகு சேகரிப்பதுதான் ஆக பாரமான வேலை. சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லையா ரசூலல்லா, நீங்க வேலையே செய்ய தேவையில்லை, நாங்க தானே உங்களுடைய ஹிதுமத்துக்கு வந்திருக்கிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு எப்படி ஹிதுமத்து செய்து நன்மை அடைய வேண்டும் என்ற தேவை இருக்கிறதோ அதே ஆசையும் தேவையும் எனக்கு இருக்கு. கஷ்டமான பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து கொள்கிறார்கள். ஜைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சில மாணவர்கள் வந்து சந்திக்கிறார்கள், வந்து கேட்கிறார்கள், ஹத்தீஸ்னா அஹாதீஸ் அர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடன் இருந்த ஒட்டி இருந்த ஒரு சஹாபி நீங்கள், அந்த ரசூலுல்லாஹை பற்றி சில ஹதீஸுகளை செய்திகளை சொல்லுங்களே. ஜைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன ஹதீஸை சொல்றன்றதே எனக்கு புரியவில்லை, பெரிதாக சொல்ல தேவையில்லை, எனக்கு நடந்த சில விடயங்களை சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் நான் இருந்தேன். ஏதாவது வஹி வந்தா ஆள் அனுப்பிடுவாங்க, ஜைத் இப்னு சாபித்தை கூட்டிக் கொண்டு வாங்க. நான் போன உடனே சொல்லுவாங்க, ஜைத் இப்னு சாபித் இந்த ஆயத்து இறங்கி இருக்குது, இதை எழுதிக்கோங்க. அவங்க கதபத்துல் வஹி, வஹியை எழுதும் குழுவிலே அதுல ஜைத் இப்னு சாபித் இருந்தாங்க. சொல்றாங்க, ஜைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு, நாங்க அந்த இடத்துல போய் அந்த வேலைகளை செய்ததற்கு பிறகு துனியாவை பத்தி மக்கள் சில விஷயங்களை பேசுவாங்க, அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்து அதையும் பேசுவாங்க, ஆகிரத்தை பத்தியும் பேசி வரும், ஆகிரத்தை பத்தியும் பேசுவாங்க. அவங்க என்னவோ பேசுறாங்கன்னு மக்களில இருந்து ஒதுங்கி போறதில்லை, மக்களோடு இணைந்து அவர்களுக்கு விருப்பம் இல்லாதவைகள் பேசப்பட்டாலும் கூட அவர்களை அரவணைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. சஹீஹ் அல்-புகாரியில பதிவாகுது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வைக்கு தென்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிட்ட சொன்னாங்க, பிஸ் அஹுல் அஷீரா, அந்த குடும்பத்திலே ஆக கெட்டவன் இவர், ஆக மோசமான ஆள் இவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். கொஞ்ச நேரத்தில் அந்தால் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க, அவர் வீட்டுக்குள்ள வருகிறாரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருதுவாக அலா நலஹுல் கலாம் அவர்களுடன் மிருதுவாக பேசுறாங்க, அன்பாக பேசுறாங்க, பண்பாக பேசுறாங்க. அவர் கதைத்து விட்டு போன பிறகு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, என்ன செஞ்சீங்க யா ரசூலல்லாஹ், அவர் வரும்போது கெட்டவர் என்று சொன்னீங்க, வந்த பிறகு எப்படி பாணியாக பேசுனீங்க? சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கெட்டவர் தான் அவர், மோசமான தன்மையுள்ளவர் தான், ஆனால் எங்களுடைய வீட்டு படியை மிதித்து எங்களுடைய வீட்டுக்குள் வந்துவிட்டால் அதற்கு பிறகு ஒரு அஹ்லாக் இருக்கிறது, நற்குணம் இருக்கிறது, அவருடன் நல்ல முறையில் பேசி அவருடைய உள்ளத்தை வென்று அனுப்ப வேண்டும் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் ஆக மோசமான படைப்பு யாரு தெரியுமா? ஒரு மனிதனின் கெட்ட தன்மைகளின் காரணமாக மக்கள் அவரோடு இணைந்து போகாமல் அவரை விட்டு மக்கள் ஒதுங்கி போறாங்க. அவரை சந்திக்க போறதுக்கும் விருப்பம் இல்லை, அவருக்கு சலாம் சொல்றதுக்கும் விருப்பம் இல்லை, அவருடைய வீட்டுக்கு போறதுக்கும் விருப்பம் இல்லை, அவருடைய சபையில உட்கார்றதுக்கும் விருப்பம் இல்லை. ஏன்? அவருடைய குணங்கள் கெட்டு போயிருக்குது, இவர் அல்லாஹ்விடத்திலே ஆக மோசமான படைப்பு என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏராளம் ஏராளமான சரித்திரங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே படைத்து விட்டு போயிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பார்க்கிறோம்னா, ஒரு பெண்மணி வருகிறார், சஹாபாக்கள் சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு, ஒரு பெண்மணி வருகிறார், வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் புத்தி கோளாறுள்ளவர், புத்தி கோளாறுள்ளவர். அந்த பெண் சொல்கிறார், இன்னலி இலைக ஹாஜா, உங்களோட சில விஷயங்களை பேசணும், உங்களோட சில விஷயங்களை கதைக்கணும் யா ரசூலல்லாஹ். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சிந்திக்கல, நான் மிஅராஜுக்கு போயிட்டு வந்த ரசூல், நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தலைவர், எந்த நபியும் ஷஃபாஅத் செய்ய முன் வராத போது எனக்கு மட்டும் அனுமதி கிடைக்கும், முழு மனிதர்களும் எனக்கு பின்னால மஹ்ஷர்ல வருவாங்க. அப்படி பெரிய ஒரு ரசூல் இந்த பைத்தியகார பெண்ணுக்கு நேரம் கொடுக்கிறதா? தன்னுடைய பதவியை, தன்னுடைய மரியாதையை, அந்தஸ்தை அஹ்லாக்குக்கு சவாலாக ஆக்கல. அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவுடைய எந்த தெருவில எந்த பாதையில வேண்டுமென்றாலும் நீ உட்கார்ந்து, நான் உன்னுடைய தேவையை கேட்க வருகிறேன் என்று சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல பண்புகள் வழியாக, நல்ல குணங்கள் வழியாக, நல்ல அஹ்லாக்கு வழியாக எந்த அளவுக்கு பார்க்கிறோம் என்றால், உஹதுடைய யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான இரண்டாவது யுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கடுமையாக காயப்பட்ட யுத்தம். ஒருவர் அவர்களுடைய தலையை, நெத்தியை அடித்து உடைத்து காயப்படுத்துகிறார், நெற்றியில் இருந்து ரத்தம் வருகிறது. இன்னொருவர் கவசத்தை அடிக்க அதில் உள்ள கம்பிகள் கன்னத்திலே பாய்கிறது. தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அதை கடித்து இழுத்ததினால் அவர்களுடைய பல்லும் கலண்டு போயிடுச்சு, கன்னத்திலிருந்து ரத்தம். இமாம் ஜுஹ்ரியுடைய பாட்டனார் ரசூலுல்லாஹ்வுடைய பல்லை உடைக்குகிறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹுடைய சகோதரர் இன்னொரு பல்லை உடைக்குகிறார். முகமெல்லாம் ரத்தமாக இருக்குது. அல்லாமா கஸ்தல்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் தாரீல எழுதுறாங்க, இந்த ரத்தங்களை அவசர அவசரமாக இலைகளை எடுத்து, புடவை துண்டுகளை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடைக்கிறார். பக்கத்தில் இருந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் உங்களை இப்படி காயப்படுத்தி இருக்கிறாங்க? நீங்க காணி கட்டி போனீங்களா, பூமி கட்டு போனீங்களா, பதவி கட்டு போனீங்களா? எதுவும் இல்ல. இந்த மக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த மறுமையின் வெற்றிக்குரிய வழி என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க போய் உங்களை இப்படி காயப்படுத்தி இருக்கிறாங்க, நாசமாக்க சொல்லி துஆ செய்ய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுடைய கஷ்டத்தை சுமக்கும் நற்குணசீலர், மற்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க துணியாத மாபெரிய மகானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் நான் இந்த ரத்தத்தை அவசரமாக துடைக்கிறேன் என்று தெரியுமா? ஒரு நபியுடைய முகத்தில் இருந்து ரத்தம் யுத்த களத்திலே விளங்கினால் அல்லாஹ் அந்த மைதானத்துக்கு அஜாபு இறக்கிடுவான். அஜாபு இறங்கிடாம இருக்கிறதுக்காக அவசரமாக நான் துடைக்குகின்றேன். பத்வா செய்யறதுக்கு பதிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஹ்திலி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். இவங்க எல்லாம் அடிச்சவங்க எல்லாம் எங்க டாக்டர் தான். யா அல்லாஹ், என்னுடைய கௌமுக்கு நீ ஹிதாயத்து கொடு, சரியான பாதையை காட்டிவிடு. இவர்கள் அறிவில்லாம இப்படி செய்யறாங்க, நான் எங்கு இவங்களை கூப்பிடுறேன், எந்த இடத்துக்கு அழைக்கிறேன் என்று தெரியாமல் இவர்கள் என்னை அடிக்கிறார்கள். தண்டிக்காதே ஹிதாயத்து கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு அவர்களுடைய அஹ்லாக். ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்காவுடைய வெற்றி, மக்காவுடைய வெற்றி நடைபெறுகிறது. 8 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த மக்காவில் உள்ளவர்கள் முஸ்லிம்களை அடித்து விரட்டினார்களோ, முஹாஜிரிகளை அடித்து விரட்டினார்கள், அவர்களுடைய வீடுகளை சூறையாடினார்கள், அவர்களுடைய வியாபார நிலையங்களை கொள்ளையடித்தார்கள், அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டார்கள். இந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சாங்க முஸ்லிம்களுக்கு. ஆனால் அந்த மக்காவில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கல இவ்வளவு அவசரமாக மக்கா பறிப்பைத்திருவான். அல்லாஹ் 8 ஆண்டுகளில மக்காவை கையிலே கொடுத்துட்டான். இப்ப பயப்படுறாங்க மக்காவில் உள்ள தலைவர்கள், நாங்க அநியாயம் செய்தோம், இப்ப முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான கட்டுப்பாட்டை மக்காவில ஏற்படுத்திட்டாங்க, மக்கா அவர்களுக்கு கீழே வந்துருச்சு, எங்களை பழி எடுப்பாங்களே, நாங்க நிச்சயமாக அநியாயம் செய்தோமே, அவர்களுடைய சஹாபாக்களை கொலை செய்தோமே, அவர்களுக்கு இன்னும் அநியாயங்கள் புரிந்தோமே, பல பேர் தப்பி மக்காவில இருந்து ஓடுறாங்க. தப்பி ஓட முடியுமானவங்க தாயிஃபுக்கு ஓடுறாங்க, ஹுனைனுக்கு ஓடுறாங்க, யமனுக்கு ஓடுறாங்க, ஜித்தாவுக்கு ஓடுறாங்க, பல வழிகளில் தப்பி ஓடுறாங்க. தப்பிக்க முடியாதவர்கள் மக்காவில இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று மாலை நேரத்தில் ஒரு அறிவிப்பு கொண்டு விடுறாங்க. உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் சொல்லாத ஒரு வார்த்தை அது. நற்குணத்தை அல்லாவிடம் இருந்து படிக்காத ஒருவருக்கு சொல்ல முடியாது. பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வுள்ள ஒருவர் நிச்சயமாக அதை சொல்ல முடியாது. சொன்னார்கள், மத்தலி மத்தலுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இடையில உதாரணம் ஹதரத் யூசுப் அலைஹி சலாத்தையும் அவர்களுடைய சகோதரர்களையும் போல. ஹதரத் யூசுப கொலை செய்யறதுக்கு நான் அவ்வாறு முயற்சி செஞ்சாங்க, கிணத்துல கொண்டு போய் போட்டாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கல எகிப்தினுடைய அதிபதியாக வந்துடுவாங்க. கடைசியாக ஹதரத் யூசுஃபுடைய காலடியில நானுமார் போய் விழுந்தாங்க, பழி எடுத்துடுவாரோன்னு பயந்தாங்க. ஹதரத் யூசுஃப் என்ன சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்று உங்களை குற்றம் பிடிக்கிறது இல்லை, இந்த குற்றம் பிடிக்க மாட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவார். இதே வார்த்தையை தான் நான் சொல்லுகிறேன், முழு மக்கா வாசிகளையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவங்களுக்கு யாரும் அநியாயம் செஞ்சா ரசூலுல்லா அதுக்கு எப்படியாவது ஒரு பதிலடியுண்டு கொடுக்கணும்னு யோசிக்கவே மாட்டாங்க, அந்த சிந்தனையே வராது. யாரும் அநியாயம் செய்யலாம், யாரும் ஏசலாம், யாரும் விமர்சிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விஷயத்தில யாரும் எப்படியும் பிழையாக நடந்தால் அவரை பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணமே வராது. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு யாராவது அநியாயம் செஞ்சு அந்த கட்டளைகளுக்கு புறம்பாக நடந்தால் கடும் கோபப்படுவாங்க. அங்கிருந்தே வரங்குது ரசூலுல்லாஹ்வுடைய இஹ்லாஸ், தன்னுடைய கோபத்தை ரோஷத்தை கூட சுயநலத்துக்கு பாவிப்பதற்கு பதிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்காகவே அதையும் பாவிச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாமா இப்னு ஹஸம் லாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, ஒரு காட்டரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். ஒரு காட்டரபி வருகிறார், அவர் வந்தது யாரோ இந்த காட்டரபியை உசுப்பேத்தி அனுப்பி இருக்கிறார். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஊரை குழப்பறாரு, இவரை இல்லாமல் ஆக்கினா வலைய நிலைமையில எங்கட ஊரெல்லாம் வந்துடும் என்று யாரோ உசுப்பேத்தி அனுப்பி இருக்கிறார். காட்டரபிக்கு நாகரிகம் தெரியாது, பேச தெரியாது. அவர் வந்து கேட்டாரு, ஐன முஹம்மத், அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே என்று கேட்டார். அவர் நினைச்சாரு பெரிய பாதுகாப்பு கோட்டையில, பெரிய பாதுகாப்பு அரணுக்குள்ள ரசூலுல்லாஹ் இருப்பாங்கன்னு. சஹாபாக்கள் காட்டினாங்க, அதோ ஒரு கூட்டத்தோடு உட்கார்ந்து கதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காட்டரபி தைரியமாக வந்தவர் பக்கத்துல போன உடனே நடுங்க ஆரம்பிச்சுட்டார். அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ட உடனே நடுக்கம் பிடிச்சது, கையும் நடங்குது காலும் நடங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தோன்னே பரிதாபப்பட்டார். எனக்கு அடிக்க வந்தவன் பயந்து போய் நிக்கிறானே என்று சொல்லி அவர்கள் தைரியமாக பேசல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிதாபப்படுறாங்க. சொன்னாங்க, இங்க வா யா அஹி, என் சகோதரனி, என்ன கண்டு ஏன் நீ பதறணும், என்னை பார்த்து நீ பதறாதே. நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, மிஅராஜுக்கு போய் வந்தவன், அல்லாஹ்வை சந்தித்து கதைத்து விட்டு வந்தவன், சுவர்க்கத்தில் எனது மாளிகையை பார்த்து விட்டு வந்தவன், அல்லது அப்துல் முத்தலிபுடைய பேரன், அல்லது நான் மக்காவினுடைய தலைவர்களில் ஒருவன். அப்படி ஒரு பெருமையே பேசல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் யாரு தெரியுமா, ஒரு ஏழை தாய்க்கு பிறந்த மகன். எங்கட உம்மா வசதி இல்லாத காலத்தினால காரணத்தினால இறைத்தி அவர்களுக்கு சதகாவாக ஹதியாவாக கிடைத்தால் அதை வெயிலில் வைத்து காய்த்து வைத்துக் கொள்வார்கள். நீண்ட நாள் சமையலுக்காக காய்ந்த இறைத்தை சமைத்து எங்களுக்கு சாப்பிட தரும் ஒரு பெண்ணின் மகனாவே நான் சொன்னார்கள் சொல்லலாம். அந்த மனிதருடைய உள்ளம் மாறுகிறது. ஒரு கட்டத்திலே ஒரு மனிதர் வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மனிதர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், அதினி, எனக்கு ஏதாவது தர்மம் கொடுங்க, உதவி செய்யுங்க. ரசூலுல்லாஹ் அவர்களை கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு தாரதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏதாவது கடையில யாரிடத்திலேயாவது போய் என்னுடைய பெயரை சொல்லி வாங்கி கொண்டு போங்க, வசதி கிடைக்கிற நேரம் நான் அந்த கடனை கொடுத்துறேன். சதக்கா கடனாக கொடுக்கறாங்க, கடன் வாங்கி சதக்கா கொடுக்கறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்தலையே, நீங்க இவருக்கு எவ்வளவு இதுக்கு முந்தி கொடுத்திருக்கிறீங்க, கேட்கிற நேரம் எல்லாம் கொடுக்கறீங்க, இப்படி கடன் எடுத்து கொடுக்கணுமா யா ரசூலல்லாஹ். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தில் சந்தோஷம் வரல, அந்த பேச்சு சந்தோஷத்தை உண்டாக்கல. ஒரு அன்சாரி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அரசுடைய ரப்பின் ஹஸானாவை பயப்படாதீங்க, அவனுடைய ஹஸானா விசாலமாக இருக்குது, நீங்க கொடுங்க யா ரசூலல்லாஹ். நபி அலைஹி ஸலாத்து வஸலாத்து முகத்தில் சிரிப்பு வருகிறது. சொன்னார்கள், விஹாதா உமிர்து, இப்படி நடக்கும்படிதான் என்னுடைய அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்திருக்கிறான் என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அஹ்லாக், இந்த நட்பண்பு, இந்த நற்குணம் எங்களிடத்தில் வராமல் முஹம்மதுர் ரசூலுல்லாவை நேசிக்கிறவர்களாக நாங்கள் ஆக முடியாது. அவர்களுடைய உண்மையான ஹுப்பு எங்களுக்கு வர முடியாது. உண்மையான முஹப்பத் என்றால் இந்த தன்மைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ்ந்து அஹ்லாக் நாளை கியாமத்தில் மீசானுடைய தராசிலே எங்களுடைய நன்மைகளை கனமாக்கும் ஒரு சொத்து நற்குணம். இந்த நற்குணத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்வோம். எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. மூமினான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரையும் நீ மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், எல்லா சோதனைகள் இருந்தும் இந்த நாட்டை நீ பாதுகாத்தருள்வாயா. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த அநியாயமும் ஆபத்தும் நடந்து விடாமல் நீ பாதுகாத்தருள்வாயாக. தீனை இந்த உலகத்திலே நீ பரப்பி விடுவாயாக. அனைவர்களையும் தீனுக்கு உதவியாளர்களாக நீ ஆக்கிடுவாயாக. ஆமீன். வாஆஹிரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.